السلام عليكم ورحمة الله وبركاته. மனித சமூகத்தினுடைய ஈருலக வாழ்வினுடைய வெற்றியை அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தக்வாவில் தான் அமைத்து வைத்திருக்கிறார். இறையச்சம், அல்லாஹுடைய பயம், என்னை இறைவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை, அவனுடைய கட்டளைகளுக்கு நான் எப்படி மாறு செய்வேன் என்ற வெட்கம், இவைகள் அனைத்தும் அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்டதுதான் தக்வா. என்னை அவன் நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கிறான். எனக்கு இவ்வளவெல்லாம் ஞானத்துக்கள் அறுக்குடைகளை அவன் தந்ததுக்கு பிறகும் அவனுக்கு நான் மாறு செய்வதா என்று சொல்லி வரக்கூடிய வெட்க உணர்வு, இப்படிப்பட்ட அனைத்தையும் உள்வாங்கிக் கொண்ட ஒன்றுக்கு பெயர் தக்வா. இந்த தக்வா இருக்கிறதே, இதுதான் அனைத்து வணக்க வழிபாடுகளுடைய சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மாத காலம் நோன்பு வைத்தோம், நோன்பினுடைய எதிர்பார்ப்போம், நோன்பினால் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது நாங்கள் பசித்திருக்க வேண்டும், தாகித்திருக்க வேண்டும், உணர்வுகளை ஆசைகளை கட்டுப்படுத்தி வாழ வேண்டும் என்பதற்காகவே நோன்பு விதியாக்கப்படவில்லை. நோன்பு விதியாக்கப்பட்ட நோக்கம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வாவுடைய மக்களாக மாற வேண்டும். ரமலானில் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொண்டீர்களோ அதே போன்று ரமலான் அல்லாத காலங்களிலும் ஹராத்தை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பகல் காலங்களில் சாப்பிடுவதின் ஊடாக நோன்பு விடுபட்டு போவதைப் போன்று ஏனைய காலங்களில் ஒரு ஹராத்தை செய்வதின் ஊடாக இஸ்லாத்தை விட்டும் வெளியே வந்து விடுகிறேன். இதனால் தான் ஹதீஸ்கள் வந்திருக்கிறது, பாவம் செய்யக்கூடியவர்கள் அந்த பாவத்தை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் முக்மீன்களாக இருக்க மாட்டார்கள். விபச்சாரம் செய்யக்கூடியவன் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் முக்மீனாக இருக்க மாட்டான். அவன் முக்மீனாக இருந்தால், அவன் ஈமானுடையவனாக இருந்தால், அவன் முஸ்லிமுடையவனாக கிறிஸ்தீமாக இருந்தால் அந்த பாவத்தை அவன் செய்ய மாட்டான். ஏன்? என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், என்னை படைத்தவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். கலவெடுக்கக்கூடியவன் கலவெடுக்க மாட்டான், அவன் முக்மீனாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாதே, ரமலானுடைய காலத்தில் நோன்பு என்பதற்காக வேண்டி, நோன்பு பிடித்திருக்கிறோம் என்பதற்காக வேண்டி எப்படி ஹலாலான உணவு, ஹலாலான பானம், ஹலாலான அல்லாவினால் அனுமதிக்கப்பட்ட இன்பங்கள் இவைகள் அனைத்தை விட்டும் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொண்டது போன்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரமலான் அல்லாத காலத்திலும் உங்களிடத்தில் இறையச்சம், பயபக்தி, என்னை அல்லாஹ் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு உங்களுக்கு பிறக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் நோன்பை உங்களுக்கு கடமையாக்கினேன் என்று சொல்லி குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறான். ஹஜ்ஜிய மாதம் வந்திருக்கிறது, குர்பான் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம், உலகியா கொடுக்க வேண்டும், சுபஹான் அல்லாஹ், அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி கொடுக்க வேண்டும், எங்கே கொடுக்க வேண்டும், எதற்காக அவற்றை கொடுக்க வேண்டும், எப்பொழுது கொடுக்க வேண்டும், இவைகளை பற்றி எல்லாம் நாங்கள் படிக்க ஆயத்தமாக வேண்டும். ஒவ்வொருவரும் சுயமாக படித்துக் கொள்ளுங்கள். உலகியாவுடைய நோக்கம் என்ன, ஏன் உலகியா கொடுக்க வேண்டும், இதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். அது வெறுமனே ஹஜ்ஜி பெண்ணாளுடைய தினத்தில் கொடுக்கப்படக்கூடிய உபகியா மாத்திரம் அல்ல. ஒரு குழந்தை கிடைத்து விட்டால் ஆணாக இருந்தால் இரண்டு ஆடுகள் அகைக்காவாக, ஒரு பெண்ணா பெண்பிள்ளையாக இருந்தால் ஒரு ஆடு அகைக்காவாக. ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜுடைய காலத்தில் தபு என்பதாகவும் ஹதி என்பதாகவும் அவர்கள் நிறத்தங்களை ஒட்டி ஆடுகளை கால்நடைகளை அறுத்து பொருளால் செய்வது எங்களுக்கு தெரிந்துள்ளது. இவைகளுடைய நோக்கம் என்ன, ரத்தம் ஓட்டப்பட வேண்டும், மாமிசம் பங்கு வைக்கப்பட வேண்டும், உயிர்கள் பணி கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இதை கடமையாக்கவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்கள் அறுத்து பொருளால் பணியிடக்கூடிய அந்த பிராணியுடைய இறைக்கியோ மாமிசமோ அதனுடைய முடிகளோ எதுவுமே அல்லாஹை போய் சேருவதில்லை.
அது அல்லாஹ்வுக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ்வு கனியும் அல்லாஹ் அனைவருக்கும் தேவையற்றவன் என்றாலும் எதற்காக வேண்டி இது செய்யப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் அந்த கர்மத்தை செய்யும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பயபக்தியையும் உரையற்றத்தையும் தக்குவாவையும் பார்ப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு கடமையை எங்களுக்கு உரியாக்கியிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் எந்த ஒரு அமலையும் நாங்கள் எடுத்து செய்யும் பொழுது அந்த அமலுடைய நோக்கம் அல்லாஹ் தக்குவாவாக கிடைக்கும், பள்ளிக்கு வருகிறோம் ஜும்மாவுடைய தினத்தை தொழுகைக்காக குர்ஆன் ஆச்சரியமாக சொல்லுகிறது வெறுமனே தொழுகைக்காக வேண்டி வாருங்கள் என்று அழைக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்லுங்கள் தொழுகைக்காக வேண்டி வாங்குவது. தொழுகையின் ஊடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய எதிர்பார்ப்பும் வேற ஒன்றுதான். அல்லாஹ் சொல்லுகிறான் ஈமான் கொண்டவர்களே தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டான். பள்ளியினுடைய மஸ்ஜித் அழைக்கப்பட்டால் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய விக்ரின் பக்கமாக விரைந்து வாருங்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனையுடன் தொழ வேண்டும். என்னை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், என்னுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கிறான், நான் அல்லாஹுடன் கலைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை மறந்த நிலையில் நீ தொழாதே அல்லா சொல்லுகிறான். வகையை கொடுத்துவிட்டு சென்ற புத்திமதிகள், வகையை கொடுத்துவிட்டு சென்ற புத்திமதிகள், அப்பமே சொலாச்ச நிதிக்கிறி என்னை மறந்த நிலையில் நீங்கள் சொல்ல வேண்டாம். என்னை மறந்த நிலையில் யார் தொழுவார்களோ பொவைநுள்ளில் முசல்லீன் தொழக்கூடிய மக்களுக்கு நரகம் இருக்கிறது, தொழுவார்கள் நரகத்துக்கு போவார்கள். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் மறந்த நிலையில் தொழுகிறார்கள். என்ன செய்தோம் என்று தெரியாது, ருக்கூ செய்தோமா சுஜூது செய்தோமா ஓதினோமா என்ன கேட்டோம் அல்லாஹ் இருக்கிறது ஒன்றும் தெரியாது. தொழுது முடித்து விட்டோம், தக்பீர் கட்டினோம், சலாம் கொடுத்தோம். அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாதே, அப்படிப்பட்ட தொழுகையை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானார், அந்த தொழுகைகளை விட்டு அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகிறான், நீங்கள் என்னுடைய இந்த தொழுகையினூடாக அல்லாஹ்வை ஞானம் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும். தொழுகையினூடாக அல்லாஹ்வுடைய சிந்தனை எங்களுக்கு வர வேண்டும் என்றிருந்தால், தொழுகையிலேயே அல்லாஹுடைய சிந்தனை எங்களுக்கு வரவில்லை என்றிருந்தால் எங்கே அல்லாஹுடைய சிந்தனை எங்களுக்கு வரப்போகிறது? இதனால தான் குர்ஆன் சொல்லுகிறது பொவைலுள்ளில் முஸல்லீன் சொல்லக்கூடிய மக்களுக்கு நாசம் உண்டாகும். அவர்கள் யாரு? அல்லாஹுவை மறந்த நிலையில், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன் மறந்த நிலையில். முஸ்லீம்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, முஸ்லீம்களை அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னை உங்களை மாற்றி வைப்பார்கள். முஸ்லீம்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, அது அஸ்லஹல் முஃமினூன் முஸ்லீம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், ஜெயம் பெற்று விட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறார் வெற்றி பெறுவார்கள் என்று சொல்ல இல்ல, வெற்றி பெற்று விட்டார்கள். அது நடந்து முடிஞ்சிட்டு அந்த அளவுக்கு உறுதியான செய்தி. அது அஸ்லஹல் முஃமினூன் முஸ்லீம்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யாரு? அல்லதீனஹும் அவங்க யார் என்று சொன்னால் ஈ ஸலாத்திஹிம் காஷிஊன் அவர்களுடைய தொழுகையில் உள்ளம் இரையற்றம் பயபக்தி நபிவழி அனைத்து நிறுத்தும். அப்படிப்பட்ட தொழுகையாளிகள் நாங்கள் ஒவ்வொருவரும் புலப்படிக்க வேண்டும், நாங்கள் ஒவ்வொருவரும் புலப்படிக்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட தொழுகையை படிக்க வேண்டும் சொன்னால், தொழுது முடித்துவிட்டு மன நிறைவுடன் உள்ளத்துல கையை வச்சு சொல்ல வேண்டும், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது போல தொழுதிருக்கிறேன். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள் என்று சொல்லி சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் இப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ருக்கூ செய்தார்கள், சுஜூது செய்தார்கள், கியாமல் இருந்தார்கள், அத்தஹியா தோதினார்கள் என்பவைகள் அனைத்தையும் எதையுமே மறைக்காமல் ஒழிக்காமல் குறைக்காமல் தெளிவாக சஹாபாக்கள் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நாங்கள் அவைகளை படித்து அவைகளை விளங்கி எப்படி சல்லல்லாஹு செய்தார்கள் அதை படித்து தொழுதுவிட்டு செல்ல வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய தலைவர் சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ, எப்படி தொழுது காட்டினார்களோ அப்படி தொழுது விட்டேன் என்று சொல்லி மன நிறைவுடன் செல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் என்னுடைய கொள்கையினுடைய வெளிரங்கத்தையும் ஊரங்கத்தையும் ஆக்க கரணை பெற்றிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய தினங்களில் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்யப்படுகிறது. வெறுமனே தக்குவா என்று சொல்லக்கூடியது அது வார்த்தைகள் அல்ல, அது ஒரு வாழ்க்கை, அது ஒரு வாழ்க்கை. அது வெளிரங்கமான வாழ்வு அல்ல, அது உள்ரங்கமான அந்தரங்கமான ஒரு வாழ்வு. மனிதனுடைய உள்ளத்தில் அத்தகுவாகுனா இறையச்சம் இருக்கிறதே, அது வெளிப்படையாக பார்க்க முடியாது. அது ஒவ்வொருவருடைய இறையச்சமும் அவருடைய உள்ளத்தில் தான் மறைத்து வைத்திருக்கிறார். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையிதுனா யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் இதை வெளிப்படுத்தினார். யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த வாலிபரை அந்த பெண்மணி பாவத்தின் பக்கமாக அழைக்கிறாள், பாவத்தின் பக்கமாக அழைக்கிறாள். وراودته التي هو في بيتها عن نفسه وقالت هيت لك وقالت هيت لك الله قران يتكلم عن وراودته التي هو في بيتها عن نفسه وغلقت الابواب وقالت هيت لك பாவத்தின் பக்கமாக கூப்பிடுகிறாள், அழைக்கிறாள், கால் விடுகிறாள். என்ன சொன்னால் ஹுதுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம், செய்ய வழி ஒன்றும் இல்லை, கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பாவத்துக்கு சம்மதிக்கவில்லை. மாறாக சொன்னார்கள், பால மகாதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் என்னை பாதுகாப்பான். இந்த உணர்வு எங்களுக்கு வர வேண்டும், இந்த உணர்வு எங்களிடம் இருக்க வந்திருந்தால் நாங்கள் தக்குவாவுடைய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த தக்குவாவுடன் வாழ வைத்து அதே இறையச்சத்துறைகளை உருவாக்கி வைப்பார்கள். அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாமலே அஜ்ஜுடைய ரமலானுடைய காலத்தை முடித்துக் கொண்டு அஜ்ஜுடைய காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்காக வேண்டி புறப்பட மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கடமையை பின்படுத்தாதீர்கள். யாருக்கெல்லாம் ஹஜ்ஜ் கடமையாக இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு அவசரப்படுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜை பின்படுத்துவது ஆரோக்கியமானது அல்ல. இன்று இருக்கக்கூடிய பொருளாதார நிலை, பொருளாதார வசதிகள் அடுத்தவர்களிடம் இருக்குமோ இல்லையோ யாருக்கும் தெரியாது. இன்று இருக்கக்கூடிய ஆரோக்கியமான தேக ஆரோக்கியம் அடுத்தவர்களிடம் இருக்குமோ இல்லையோ தெரியாது. எனவே அல் ஹைரு லா யுஅக்கர், நல்ல விடயங்கள் பின்படுத்தப்பட மாட்டாது. ஒத்தாரியக்கோ, முந்திக் கொள்ளுங்கள். நல்ல விடயங்களை பற்றி சொல்லும் பொழுது போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், விரைந்து வாருங்கள், விரைந்து வாருங்கள். எனவே ஹஜ்ஜ் யாருக்கெல்லாம் விதியாக இருக்கிறதோ, கடமையாக இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டிய ஆயத்தமாகுங்கள். பெண்களாக இருந்தால் பெண்களுடைய ஹஜ் பெண்களுக்கு கடமை, அவருடைய உடைமைகள், அவருடைய அவர்களுக்கு சொந்தமான உடைமைகள் இருக்கும் என்றிருந்தால் அவைகளை விற்று அவர்கள் ஹஜ் செய்ய வேண்டும். உங்களுடைய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களை நாடி, உலமாக்களை அணுகி, என்னிடத்தில் இவ்வளவு சொத்து இருக்கிறது, இவ்வளவு பணம் இருக்கிறது, எனக்கு தேவைகள் இவ்வளவு இருக்கிறது, எனக்கு ஹஜ் கடமையா இல்லையா என்பதை கேட்டு அறிந்து அவர்கள் சொல்லக்கூடிய ஃபத்வா பிரகாரம் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு ஆண்கள் பெண்கள் ஆயத்தமாக வேண்டும். இது மிக முக்கியமான கடமை. ஹஜ்ஜில் பிரவேசத்தனம் செய்து விடாதீர்கள். உம்ரா செய்து விட்டோம், காபத்துல்லாவை பார்த்து விட்டோம், அரபாவை பார்த்திருக்கிறோம், மினாவுக்கு போயிருக்கிறோம் என்று சொல்லி ஹஜ்ஜுடைய கடமையை சிப்போட முடியாது, ஹஜ்ஜுடைய கடமையில் துருவப்புத்தனம் செய்ய முடியாது. ஹதீஸ்கள்ல வந்திருக்கிறது, மன் மாத்த ஒத்தர் மௌத்தாகிறாரு, அவருக்கு ஹஜ்ஜ் செய்வதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தும் வசதி இருந்தும் தேக ஆரோக்கியம் இருந்தும் ஹஜ் செய்யாத நிலையில் ஒருவர் மௌத்தாகிறார் என்றிருந்தால் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. மன் மாத்த வலம் யஹுத், ஹஜ் செய்யாத நிலையில் ஒருவர் மௌத்தானால் பல்யமுத், அவர் மௌத்தாகி செல்லட்டும். இன்ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானி, அவர் யூதனாக அல்லது ஒரு கிறிஸ்தவராக அவர் மௌத்தாகி செல்லட்டும் என்று குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, நண்பர்களே,
ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்படுங்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இன்னல் ஹம்த வல் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் என்ற தல்பியா விளக்கத்துடன் ஹஜ்ஜுடைய பயணத்தை ஆரம்பம் செய்யுங்கள். வருடாவதும் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற கடவை கிடையாது. இருக்கக்கூடிய வீசாக்கள் அனுமதிகள் நீங்கள் மட்டுப்படுத்தப்பட்ட வீசாக்கள் தரங்களுக்கு இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்றால், இரண்டாவது ஹஜ் செய்யக்கூடியவர்கள் அது உங்களுக்கு சுண்ணத்தான ஹஜ்ஜி பரவாத ஹஜ்ஜு செய்ய உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை விட்டு கொடுத்து விடுங்கள். இது மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய மக்களுக்கும் தக்வாவை கொண்டு அல்லாஹ் வசியத்து செய்கிறார். ஹஜ்ஜிக்கு சும்மா போக வேண்டாம். அன்பாக சொல்லுகிறேன், ஹஜ்ஜிக்கு போகணும் என்று ஆசை, அதுக்காக வேண்டி இழிவு கட்டிக் கொள்ள வேண்டாம், தலை சொறிய வேண்டாம், யாசகம் கேட்க வேண்டாம், கை நிறுத்த வேண்டாம். வசதி இருந்தால் ஹஜ்ஜு செய்வோம், வசதி இல்லை என்றிருந்தால் அல்லாஹ்விடத்தில் வசதியை கேட்போம். ஹஜ்ஜு செய்வதற்கு இதுதான் எங்களுடைய மார்க்கம். இழிவு மட்டுக்கொண்டு எப்படியாவது சாபாவை பார்க்க வேண்டும், எப்படியாவது ஹாதியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி தலை தெரிந்து கொண்டு பார்கெயின் பண்ணிக்கொண்டு இன்னொரு கடன் வாங்கிக் கொண்டு மனைவியினுடைய நகை நட்டுக்களை விற்றுக் கொண்டு மனைவியினுடைய சொத்தருக்கு ஹஜ்ஜிக்கு போனால் அது மனைவிக்கு கடன். மனைவிக்கு கடன் ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். மனைவியினுடைய சொத்து உங்களை சொத்தல்ல, அது மனைவியினுடைய உடைமைகள், அது மனைவியினுடைய சொத்து. எங்களுடைய கலாச்சாரத்தில் எங்களுடைய பழக்க வழக்கத்தில் இப்படிப்பட்ட ஏராளமான தவறுகளை நாங்கள் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோம். திருமணம் முடித்து கொடுத்து விட்டால் மனைவியினுடைய உடைமைகள் அனைத்தும் கணவனுடைய உடைமைகளாக மாறிவிடுகிறது. கணவனுடைய உடைமைகளில் மாறிவிடுகிறது. சஹாபாக்கள் அப்படி இருக்கவில்லை. அப்துல்லாஹ் இப்னு சூத்ரவி அல்லாஹு தஆலாவுடைய மனைவி ஒரு பணக்காரியாக இருந்தார், ஒரு செல்வம் நிறைந்த ஒரு பெண்ணாக இருந்தால் அப்துல்லாஹ் இப்னு சூத்ரவி அல்லாஹு தஆலாவு அந்த பெண்ணிடத்தில் மனைவிடத்தில் போய் சொல்லுகிறார்கள், தாயே என்னுடைய மனைவியே, நீ ஜகாத்து கொடுக்க போகிறாய்மா, போன்ற ஜகாத்தை எனக்கு தந்துடு, நான் ஜகாத்து வாங்க தகுதியான ஒருவனாக இருக்கிறேனே, இதை கொஞ்சம் கருத்திடுங்கள். இதுதான் இருக்கிறது புகாரி சரீஃபில், இதைத்தான் இமாம்கள் கோர்த்து தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு சூத்ரவி அல்லாஹு தஆலாவு அந்த மனைவிட்ட சொல்றாங்க, வெளியே கொடுக்காம எனக்கு தந்துடுமா. மனைவி கேட்கிறா, மனைவியினுடைய ஜகாத்து கனவெடுக்கா, இதை நபீனத்தில் கேட்காத வரையில நான் செய்ய மாட்டேன். அந்த பெண்மணி நபீனத்தில் போய் சுத்துவா கேட்கிறார், ஏண்ட கணவர் அப்துல்லாஹ் இப்னு சூத்ரவி அல்லாஹு தஆலாவு ஏண்ட ஜகாத்தை கேட்கிறாரு, ஏண்ட ஜகாத்து அவருக்கு கொடுக்கேனுமா. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பு தெரியாதே, அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு கொடுத்தாங்க, கணவனுடைய மனைவி கணவனுடைய ஜகாத்தை மனைவிக்கு கொடுக்கேதாவே, மனைவியுடைய ஜகாத்து கணவனுக்கு கொடுக்கலாம். பெண்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். பெண்களுடைய பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார இடம் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இந்த கப்படி இல்ல, திருமணம் முடித்தோமா, ரெண்டு வருடத்துக்கு உள்ளதெல்லாம் வித்தாச்சு, சொத்தையும் விற்றோம், கடையையும் விற்றோம், வியாபாரத்தையும் விற்றோம், சியாசையும் விற்றோம், எல்லாம் விட்டு போட்டு ரெண்டு வருடத்துக்கு பிறகு மனைவியை பார்த்து சொல்றது தலாக்கு சென்ற பிரேமம். இந்த அநியாயத்தை செய்யாதீர்கள், இந்த துரோகத்தை செய்யாதீர்கள். மனைவியினுடைய உடைமைகளில் கணவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, மனைவியினுடைய உடைமைகளில் கணவனுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இதை ஆணித்தரமாக சொல்லுகிறேன், இதை கடைபிடியுங்கள். மனைவியுடைய உடைமைகளை எடுத்து ஹஜ்ஜுக்கு செல்வதில்லை. ஹஜ்ஜு செய்ய வேண்டும் மனிதப்பா இலை சபீலா, என்னிடத்தில் வசதி இருந்தால் மட்டும்தான். ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களை பார்த்தல்லா சொல்லுகிறான், ஹஜ்ஜுக்காக ஆயத்தமாக சொல்லுங்கள், ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள், பணத்தை அலாலான பணத்தை திரட்டிக் கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு பாஸ்போர்ட்டும் தேவை, ஹஜ்ஜுக்கு டிக்கெட்டும் தேவை, ஹஜ்ஜுக்கு ஹோட்டல் கன்ஃபர்மேஷனும் தேவை, ஹஜ்ஜில வைத்து மினா அரபாவுடைய டென்ட்ல உட்கார்றதுக்குரிய அந்த பெர்மிட்டும் தேவை. அல்லாஹ் சொல்றான், இது எல்லாத்துக்கும் மேல தக்வாவும் தேவை. தக்வாவும் வேணும், நிறையச்சமும் வேணும், பயபக்தியும் வேணும். அல்லாஹுடைய அச்சம் இல்லை என்றிருந்தா
சுபஹானல்லாஹ், நாங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் தான். அல்லாஹுடைய அச்சம் இல்லை என்றிருந்தால் ஹஜ்ஜுக்கு போனவர்களுக்கும் சுபஹுடைய தொழுகை மிஸ் ஆகிவிடும். ஹஜ்ஜுக்கு போனவர்களும் தன்ன வாய் அல்லாஹுடைய அச்சம் இல்லாதின் காரணமாக தன்ன வாயை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல் புறம் பேசி பேசி தன்ன அச்சலுக்கு இடையில் மனித இறைச்சி துண்டுகள் நிறைந்து காணப்படுகிறது. அதனால்தான் சொல்லுகிறான், ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் கட்டாயம் ஹஜ்ஜுக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொள்வது போன்று இறையற்றத்தையும் தக்குவாவையும் எடுத்துக் கொண்டு போம்போ என்று சொல்லி குர்ஆன் எங்களை பார்த்து வலியுறுத்தியிருக்கும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை நல்கவில்லையோ சந்தர்ப்பத்தை கொடுக்கவில்லையோ அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்தருவானார். அந்த காபா ஆலயத்தை காட்டாமல் எங்களை மௌத்தாக்காமல் இருப்பானார். அன்புக்குரிய சகோதரர்களை தெரியாது, இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை அந்த காபா ஆலயத்தினுடைய அந்த பூமி அந்த அப்ப ஜம்ஜம் இருக்க இல்ல, மகாம இப்ராஹிம் இருக்க இல்ல, ஹஜ்ரத் அஸ்வத் தள்ளு இருக்க இல்ல, காபா ஆலயத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் அங்க இருக்கல்ல பவுண்டேஷன் இருந்துச்சு அதுவும் மறைக்கப்பட்டிருந்துச்சு. ஹிஜ்ரத் இஸ்மாயில் என்று சொல்லி ஒன்று இருக்க இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு பாலை வனத்துல இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லுகிறான், நம்முடைய குடும்பத்தை கொண்டு போய் இந்த பாலை வனத்தில் விட்டுவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த குடும்பத்தை கொண்டு போய் அந்த பாலை வனத்தில் விட்டு விட்டு மாறாங்க. அங்க ஒன்றும் இருக்க இல்ல, ஜம்ஜம் இருக்க இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லாத பூமி. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த கொண்டு போய் விட்டு விட்டு வந்த வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்ட சில துஆக்களை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிட்டார். நான் நினைக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பொது தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நாடு இந்த நாடு, இந்த துஆக்களை அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது இந்த நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு நாடு எங்களுக்கு வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு சூழல் எங்களுக்கு இந்த நாட்டில் சூழலை நாங்கள் உருவாக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் எங்களுக்கு தேவை என்பவைகளை அனைத்தையும் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த குடும்பத்தை கொண்டு போய் அந்த மக்கா முக்கர்ரமாவுடைய பூமியில விட்டு விட்டு வரும்பொழுது கேட்ட துஆவை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நாங்களும் சொல்லுகிறோம், இந்த நாட்டில் எங்களுக்கு வாக்களிப்பது ஒரு ரைட், வாக்குரிமை என்பது ஒரு ரைட், எங்களுக்கு இருக்கிற ஒரு அதிகாரம். எனக்கு இந்த நாட்டில் ஜனநாயகம் பேசப்படக்கூடிய நாட்டில் வாக்களிக்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த நாடு எனக்கு தந்திருக்கிறது. அது உரிமை மாத்திரமல்ல, வாக்களிப்பது கடமை என்பதை மறந்துவிடாது. இஸ்லாமிய சமூகம் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும், யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எந்த கட்சியாக இருக்க வேண்டும், அது உங்களுடைய சுய விருப்பம், அது உங்களுடைய விருப்பம், அது தனிப்பட்ட விருப்பம். கணவனுடைய விருப்பம் வேறு, மனைவியுடைய விருப்பு வேறு, அது யாருக்கும் அது நாங்கள் அதை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் கட்டாயம் சொல்லுவோம், வாக்களிப்பது வாக்குரிமை இருப்பது போன்று அந்த வாக்கை பயன்படுத்துவது கடமை என்பதை மறந்துவிடாது. ஆனால் வாக்களித்து விட்டோம் என்பதற்காக வேண்டி மாத்திரம் வாக்கை அழித்து விட்டோம் என்று சொல்லி நாங்கள் இருந்து விடாமல் எங்களுடைய வாக்கள் பிரார்த்தனைகள் சாலிஹான அமாலுகள் எங்களுடைய நன்னடத்தைகள் எங்களுடைய விசுவாசம் அல்லாஹ்வின் பக்கமாக திரும்ப வேண்டும். நாங்கள் வாக்களித்தாலும் என்ன செய்தாலும் அல்லாஹ் ஒரு ஆட்சியை முடிவு செய்திருக்கிறான், அதுதான் இந்த பூமிக்கு மேல் நடக்கப் போகிறது. அது நலவாகத்தான் இருக்கும், அது ஹைராகத்தான் இருக்கும், அதுல எந்த விதமான ஷர்ரும் இருக்க மாட்டாது. அது ஷர்ராக இருந்தாலும் அது நலவாகத்தான் இருக்கும், அதனுடைய முடிவு என்று சொல்லக்கூடிய விசுவாசத்துடன் நாங்கள் இருக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். துஆக்களை கொண்டு மிக வினயமாக சொல்லுகிறேன், இந்த ஜமானில் இந்த காலத்தில் துஆவையும் பரிகாசம் செய்யக்கூடிய முஸ்லீம்களாக நாங்கள் மாறிவிட்டோமா? நீங்க துஆ கேட்டுக்கொண்டே இருங்கோ, நீங்க துஆ செய்து கொண்டே இருங்கோ என்று சொல்லி பரிகாசம் செய்யக்கூடிய அளவுக்கு எங்கெங்கிய முஸ்லீம்கள் மாறிவிட்டார்களா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லுகிறார்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுதம் துஆவை தவிர வேற எதுவுமே கிடையாது. துஆவை கொண்டுதான் உங்களுக்கு வெற்றி, துஆவை கொண்டுதான் உங்களுக்கு யுத்தி, துஆவை கொண்டுதான் உங்களுக்கு நல்ல முடிவு, துஆவை கொண்டுதான் உங்களுக்குரிய முடிவுகள். அல்லாஹ்விடத்தில் கேட்போம் நல்லாட்சியை தருவாயாக, அல்லாஹ்விடத்தில் கேட்போம் ஆரோக்கியமான ஒரு ஐக்கியமான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலை இந்த நாட்டில் எங்களுக்கு உருவாக்கி தருவார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் குடும்பத்தை கொண்டு போய் மக்காவில் விட்டுவிட்டு வெறுமனே துஆ கேட்டது அவங்கள மனைவிக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, தயானத்து வரைக்கும் இந்த ஊர் எப்படி இருக்க வேண்டும், இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு இருக்க வேண்டும், இந்த பிரதேசத்தினுடைய பொருளாதார வளங்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த ஊருக்கு வரக்கூடிய மக்களுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், இந்த ஊருக்கு மக்கள் எதற்காக வர வேண்டும். சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ், ஒரு தனி ஒரு வகுப்பு தேவைப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துஆக்களை விவரித்தது. முதலாவது துஆ கேட்டார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், வ இன் கால இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க, முதலாவது துஆ எந்த துஆவை கேட்டாலும் முதலாவது துஆ ஈமானுக்காகவே, ஈமானுக்காகவே. நான் நெருப்புக்குள்ள போனாலும் சரி, நீண்ட வயிற்றுக்குள்ள போனாலும் சரி, எனக்கு அகால மௌத்து ஏற்பட்டாலும் சரி, நான் எப்படிப்பட்ட ஒருவனாக வாழ்ந்தாலும் சரி, எனக்கு தேவை ஈமான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சில துஆக்கள் இருக்கிறது, அந்த துஆக்களை நாங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திருக்க மாட்டோம், அந்த துஆக்களை நாங்கள் ஒரு போதும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, முதலாவது துஆ அல்லாஹ்வுடைய கூறு அந்த கட்டளை பிரகாரம் தன் குடும்பத்தை, தன் மனைவியை, தன் மகள பிள்ளையை கொண்டு போய் மக்காவில் விட்டுவிட்டு முதலாவது துஆ கேட்கிறாங்க, ரப்பி ஜுனுபி வ பனிய அன் நஹ்புதல் அஸ்னாம், யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய குழந்தைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பார். ஒரு நபியினுடைய துஆ இது, ஒரு நபியினுடைய துஆ. எந்த நேரத்தில் நாங்கள் வழி தவறிவிடுவோம், எந்த நேரத்தில் நாங்கள் வழி தவறிவிடுவோம் என்பது எங்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் தெரியாது. அவங்களும் முதலாவது துஆ கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்ன துஆ தெரியுமா, யா அல்லாஹ், என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் எனக்கு பிறகு வர இருக்கிற இந்த குடும்பத்தையும் சிலை வணக்கத்தின் சும்மாது. இரண்டாவது துஆ கேட்கிறாங்க, ரப்பி ஜஅல், ரப்பி ஜஅல், யா அல்லாஹ், ஆக்கிவிடு, உனக்கு ஆக்கலாம். நான் அன்பாக சொல்லுகிறேன், எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுக்கலாம், எங்களுடைய குழந்தைகளுக்கு பணத்தை கொடுக்கலாம், எங்களுடைய குழந்தைகளுக்கு செல்வத்தை கொடுக்கலாம், எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு வியாபாரத்தை கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அனைத்தையும் கொடுத்தும் கூட நாங்கள் வாழக்கூடிய பிரதேசத்தில் பாதுகாப்பு எங்களுக்கு இல்லை என்றிருந்தால் எங்களுக்கு என்னதான் செய்ய முடியும், வீட்டினால் என்ன செய்ய முடியும், தொழிலால் என்ன செய்ய முடியும். நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறோம், பாதுகாப்பு ஒரு அச்சம் இல்லாத பயம் இல்லாத ஒரு சூழல், வெளியில எந்த நிலத்திலும் வெளிக்கிறதி போகலாம், என்னுடைய பெண்ணுடைய கற்புக்கு பாதுகாப்பு, என்னுடைய சிறார்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு, என்னுடைய மாணவ மாணவிகளுடைய ஈமானுக்கு பாதுகாப்பு. சுபஹானல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு குடும்பத்தை மக்கா முக்கர்ரமாவுடைய பூமியில விட்டுவிட்டு கேட்ட துஆ இந்த நேரத்தில் இந்த நாட்டிலும் நாங்கள் கேட்க வேண்டிய துஆ இதுதான். எங்களுக்கு வரக்கூடிய ஆட்சி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பது எந்த ஆட்சி வந்தாலும் சரி, எங்களுக்கு இந்த நாட்டில் அமைதி வேண்டும், பாதுகாப்பு தேவைப்படுகிறது, அச்சமில்லாதவர்களாக நாங்கள் வாழ வேண்டும், பயமில்லாதவர்களாக நாங்கள் வாழ வேண்டும், தலைவிருந்து வாழ வேண்டும். அதற்குரிய ஒரு நிர்வாகத்தை, ஒரு ஆட்சியை புரட்டி எடுப்பது என்னுடைய கடமை என்பதை மறந்துவிடாது. இதற்கான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் கேட்டது, வைத கால இப்ராஹிம் ரப்பி ஜல் ஹாதல் பலத அமினன், யா அல்லாஹ், அச்சம் நிறைந்த பாதுகாப்பான பயமில்லாத ஒரு பூமியாக இந்த பூமியை ஆக்கி வைத்தார். அடுத்த துஆ கேட்கிறார், யா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தை, நான் ஒரு பள்ளத்தாக்கில் மரம் செடி கொடி எதுவுமே இல்லாத ஒரு பள்ளத்தாக்கி விட்டுவிட்டு வந்திருக்கிறேன். அவருடைய பொருளாதார நடவடிக்கைகள் பொருளாதார சுத்தத்தை உதவி செய்வார். என்ன பொருளாதாரம்? பசிக்கு சாப்பிட வேண்டும், உண்ண வேண்டும். இந்த நாட்டில் 10 வீதமானவர்கள் ருசித்து சாப்பிடுகிறார்கள். ருசித்து சாப்பிடுகிறோம். 10 வீதமானவர்கள், 90 வீதமானவர்கள் இந்த நாட்டில் பசிக்காக வேண்டி சாப்பிடுகிறார்கள். பசி ஏதாவது சாப்பிட வேண்டும். அவர்கள் ருசியை பற்றி அழைத்துக் கொள்வது கிடையாது, ஏதாவது சாப்பிட வேண்டும். பசிக்கு சாப்பிடக்கூடியவங்க 90 வீதமானவர்கள், 10 வீதமானவர்கள் தான் ருசிக்கு சாப்பிடுவாங்க. ருசியான சாப்பாட்டை தேடித்தடி சாப்பிடுவார்கள். அல்லாஹ்வுடைய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கிறாங்க, வஜ்அல் யா அல்லாஹ் வர்ஸுக்ஹும் மினத் தமரத், என்னுடைய குடும்பத்துக்கு ஆரோக்கியமான பழவர்க்கங்களை கொண்டு உணவு கொடுப்பாயாக என்று சொல்லி துஆ கேட்கிறாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரனே, அன்பு தெரியாதே, மிக விடயமாக வேண்டிக் கொள்கிறேன், மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த நாட்டில் நாங்கள் 1100 ஆண்டுகளாக வாழுகிறோம் என்றிருந்தால் இந்த நாட்டினுடைய பூர்வீகத்திற்குரியவர்கள் நாங்கள் எப்பொழுதே கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில் நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு ஜனநாயகம் நிறைந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சமாதானத்தையும் அந்த நீதத்தையும் அமானிதத்தையும் அல்லாஹுடைய அச்சத்தையும் நிலைநாட்டக்கூடிய அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்களை நாங்கள் எங்களுடைய தலைவர்களாக ஆக்கு என்று சொல்லி அல்லாஹுடத்தில் துஆ கேட்க கடமை பெற்றிருக்கிறோம். கடைசியாக தேர்தலில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் எங்களை இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களை நிறைவேற்றப்படுத்தித்தான் நீங்கள் தேர்தலில் களமிறங்கியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வது, நீங்கள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டாலும் சரி, தெரிவு செய்யப்படாவிட்டாலும் சரி, நீதி நீதியாக இருக்க வேண்டும், நேர்மை நேர்மையாக இருக்க வேண்டும், அமானிதம் அமானிதமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த சமூகத்தை குட்டிச்சோராக்குவதிலும் இந்த சமூகத்தை பிரித்து ஆளுவதிலும் இந்த சமூகத்தை கட்சி அரசியலின் பக்கமாக இழுத்து செல்வதிலும் செல்வதை விட்டும் நீங்கள் இந்த சமூகத்தை பாதுகாக்காவிட்டால் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக வேண்டி நேர்வழிக்கு துவா கேட்பது போன்று உங்களுடைய அழிவுக்கும் துவா கேட்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் முஸ்லிம் உப்பத்தின் சார்பாக பேசுகிறேன். கடந்த காலங்களில் எங்களை குட்டிச்சோராக்கி எங்களை இழிவுபடுத்தி சிங்கள மீடியாக்களின் ஊடகங்களிலும் பொது ஊடகங்களிலும் முஸ்லிம் தலைவர்கள் செய்த சில அடாவடித்தனமான செயல்களின் காரணமாக நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமைகளை இந்த நாட்டில் சந்தித்தோம் என்பதை யாரும் மறந்து விடாதீர்கள். சமூகத்தை காட்டிக் கொடுத்தாதீர்கள், சமூகத்தை பிளவுபடுத்தாதீர்கள். சமூகத்தினுடைய ஒற்றுமை அனைத்தை விடவும் மேலானது. நாங்கள் சொல்லுகிறோம், எதை விட்டுக் கொடுத்தாலும் சரி இந்த சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துவோம். எங்களுடைய மதுகளை விட்டுக் கொடுக்க வேண்டுமா, எங்களுடைய கட்சியை விட்டுக் கொடுக்க வேண்டுமா, எங்களுடைய போக்கை விட்டுக் கொடுக்க வேண்டுமா, எங்களுடைய எதை விட்டுக் கொடுக்க வேண்டும், எதை விட்டுக் கொடுத்தாவது சரி நாங்கள் உலகத்தினுடைய இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை கட்டி எழுப்புவது எங்களுடைய கடமை என்பதை மறந்து விடாது. மிக தெளிவான குர்ஆன் ஹதீஸை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃபில் ஹதீஸ் வந்திருக்கிறது, இக்ரா குர்ஆன், நீங்கள் குர்ஆனை படியுங்கள், நீங்கள் குர்ஆனை வாசியுங்கள், நீங்கள் குர்ஆனை விளங்குங்கள். எதுவரைக்கும் தெரியுமா, உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் ஒன்று பட்டிருக்கும் காலனை. நீங்க 10 பேர் 25 பேர் சேர்ந்து குர்ஆனை விளங்க போறீங்களா, நீங்கள் ஒன்று பட்டிருக்கிறீங்க, ஒரே கருத்து இருக்கிறீங்க, நீங்க முரண்பட்டுக் கொள்ள இல்ல, நீங்க தப்பிக்க இல்ல, அதுவரைக்கும் குர்ஆன படிந்தோம். அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, குர்ஆனுடைய விளக்கம் குரானுக்கு விளக்கம் சொல்றதுல உங்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடுகள் வந்து முரண்பாடுகள் வந்து சண்டை பிடித்துக் கொண்டு அடிப்பிடிச்சு வரக்கூடிய அளவுக்கு வரப்போறீங்களா? அல்லாஹோ நபி சொன்னாங்க, நீங்க குரானை மூடி வச்சுட்டு பேசுறீங்க. நாங்க சொல்றோம், ஒற்றுமை ஆக முக்கியமானது. இந்த நாட்டினுடைய ஒற்றுமை, இந்த நாட்டில் முஸ்லீம்களுடைய ஒற்றுமை நாங்க சொல்லுகிறோம், உங்களோட கையில இல்ல, கிறிஸ்தவசமான ஒன்று தான், அரசியலை வைத்துத்தான் இன்றைய உலகம் எங்களையும் கூறு போட்டிருக்கிறார்கள். நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல,
நாங்கள் பயங்கரவாதிகள் அல்ல, நாங்கள் முற்போக்குவாதிகளும் அல்ல, நாங்கள் பிற்போக்குவாதிகளும் அல்ல, நாங்கள் நடுநிலையான சமூகம், அமைதியை விரும்பக்கூடியவர்கள், நாங்கள் பயங்கரவாதத்துக்கும் பயங்கரவாதத்தை வன்மையாக கண்டிக்கக்கூடியவர்கள், பயங்கரவாதத்துக்கு ஒரு போதும் நாங்கள் துணை போலவர்கள் அல்ல, இந்த நாட்டினுடைய அமைதிக்கு அன்று தொட்டு இன்று வரைக்கும் நாங்கள் செயல்பட்டிருக்கிறோம். எனவே பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட இருக்கின்ற அல்லது தேர்தலில் சிரித்திருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம் உம்மத்துக்கும் சகோதரத்துக்கும் சொல்கிறேன், அமைதிக்கான வழியை காட்டித்தாருங்கள், அமைதிக்கான வழியை கடைபிடியுங்கள். நல்ல ஒரு அரசாங்கத்தை கட்டியெழுப்புவதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய பாருங்கள். தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு கடந்த காலங்களை போன்று கட்சி மாறி மாறி கட்சி மாறி மாறி பேரம் பேசி எனக்கு இத்தனை மினிஸ்டர் போஸ்ட் வேண்டும், எங்களுக்கு எத்தனை வேணும், எங்களுக்கு இத்தனை சியாமன் ஸ்ட்ரீட் வேணும் என்று சொல்லி பேரம் பேசி இந்த சமூகத்தை சீரழித்து விடாதீர்கள். சமூகத்தை சீரழித்துடாதீர்கள். நல்ல ஒரு நிர்வாகம் இந்த நாட்டில் கட்டியெழுப்பப்பட வேண்டும். அது யாரு வந்தாலும் சரி, எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒன்று தேவை, முஸ்லிம் உம்மத்தினுடைய அமைதி, முஸ்லிம் உம்மத்தினுடைய நேர்மை, முஸ்லிம் உம்மத்தினுடைய ஒற்றுமை வெளிப்படுத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் அரசாங்கத்தை இந்த முஸ்லிம் சகோதரர்கள் கட்டியெழுப்பது கடமை என்பதை இந்த தருணத்தில் ஞாபகம் ஒட்டுக் கொள்ள விரும்புகிறேன். எனவே அன்புக்குரிய சகோதரி அன்பு தெரியாமலே இலைகளை கவனத்தில் கொண்டு கடந்த காலங்களுடைய அரசியலை மறந்து ஒரு நல்ல ஒரு ஆட்சி அதிகாரம் நிறைந்த நல்ல ஒரு சமூகத்துக்கு பெரு மனித கோடிகளை மதிக்கக்கூடிய மனிதனுக்கு மனிதனை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சி இந்த நாட்டில் உருவாக வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அனைவரும் துஆ செய்ய கடமை பெற்றிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நிலையை இந்த நாட்டில் உருவாக்கி வைப்பானாக. ஐக்கியம் நிறைந்த, ஆரோக்கியம் நிறைந்த, சமாதானம் நிறைந்த, சமத்துவம் நிறைந்த, மனித நேயம் நிறைந்த ஒரு ஆட்சியை எங்களுக்கு அல்லாஹ் தந்தருவானா, எங்களை முத்தகங்களாக வாழ வைப்பாயா, இறையற்றங்களிலே மக்களாக வாழ வைப்பாயா, தக்வாவுடைய மக்களாக வாழ வைப்பாயா, கட்டுரிய கருவியை சீராக்குவாயாக, இந்த நாட்டை பாதுகாப்பாயா, இந்த நாட்டின் சிந்தனை பாதுகாப்பாயா, இந்த நாட்டில் தண்ணியமாக வாழ வைப்பாயா, கேவலப்படுத்தாதீர்கள். நீ கேவலப்படுத்த நாடிவிட்டால் கண்ணியத்திற்க யாரும் இந்த நாட்டில் புத்திகளுக்காக வேண்டி யாரெல்லாம் பொருள் கொடுத்து விட்டு விமர்சானார்களோ அனைவருடைய கபர்களையும் சமாசமாக்கிவிட்டார். இந்த நாட்டு புத்திகளுக்காக வேண்டி யாரெல்லாம் உழைத்தார்களோ, யாரெல்லாம் பொருள் கொடுத்தார்களோ அவர்களுடைய கபர்களை சமாசமாக்கிவிட்டார். யாரெல்லாம் பொருள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹலாக்கை நசீபாக்குவார்கள், தூர தூய்மையான எண்ணங்களை நசீபாக்குவார்கள், கூற நோக்குடன் செயல்படக்கூடிய ஆற்றலை நசீபாக்குவாயாக, அவர்களுக்கும் பழைய சந்ததிகளுக்கும் நேரான வழியை காட்டுவாயாக.